இப்போது நான் எனது சத்சங்கத்தை என்னுடைய குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியுடன் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடன் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லை திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மீகரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியைச் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் நான் இன்று எங்களுடைய அன்பர் ஒருவர் கேட்டதற்காக மற்ற சாதகர்களின் நலன் கருதியும் இந்த சைவ சித்தாந்தத்தை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியபடி உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை ரெண்டு மூன்று சத்சங்களில் விளக்கம் தருவோம் என்று முன்வந்திருக்கின்றேன். இந்த சைவ சித்தாந்தம் என்பது இலகுவான விடயமல்ல, புரிந்து கொள்ளக்கூடிய விடயமும் அல்ல, அது மிகவும் ஆழ்ந்த கருத்துடைய தரவுகளை கொண்ட சைவ சித்தாந்தம். அந்த முக்கியமான அந்த சைவ சித்தாந்த பகுதியை நான் உங்களுக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்ற வாரி படி எனது சத்குரு பாபாஜியின் உதவியுடன் அதை தர முன்வருகின்றேன். இன்று அதன் முதலாவது சத்சங்கம். இந்த சத்சங்கத்துக்கு போவதற்கு என்னுடைய எங்களுடைய கடவுளாகிய சிவன் வேண்டி அவருடைய மந்திரத்தை சொல்லி சிவாய நம என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை பாபாஜியின் ஆசியுடன் தொடங்குகின்றேன். சைவ சித்தாந்தம் என்ற சொற்பொருளை முதல் பார்ப்போம். சைவ என்றால் எல்லோருக்கும் தெரியும், அது எங்களுடைய சைவ சமயம். சித்தாந்தம் என்று சொல்வது தமிழ் கருத்து கொள்கை, சைவ சமய கொள்கைதான் சைவ சித்தாந்தம். அல்லது இன்னொரு மாதிரியும் அந்த கருத்தை சொல்கின்றார்கள், வாழ்வியல் நெறி. ஆகவே இந்த சைவ சித்தாந்தத்தை நாங்கள் தொடங்குவதற்கு முதலாவதாக நாங்கள் இந்த சைவ சித்தாந்த சைவ சமயத்தில் இருந்து உருவாக்கப்பட்டது. இந்த சைவ சமயம் என்பது அனாதியான சமயம் என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட, அதாவது இருக்கும் சமயங்களுக்குள்ளேயே பழமை வாய்ந்த சமயம், எப்போது தொடங்கப்பட்டது என்று தெரியாத சமயம் சைவ சமயம். ஆகவே இந்த சைவ சித்தாந்தத்திற்கு அந்தளவு முக்கியத்துவம் உண்டு. இந்த சைவ சித்தாந்தத்தை ஒன்பதாவது எட்டாவது ஒன்பதாவது நூற்றாண்டுகளில் பல ஞானிகள் வெளிக்கொணரும் போது அந்த சைவ சித்தாந்தத்தை இரண்டு வகையாக கொண்டு வந்தார்கள். ஒன்று பன்னிரண்டு திருமுறைகளாக கொண்டு வந்தார்கள், மற்றது பதினான்கு சாஸ்திரங்களாக கொண்டு வந்தார்கள். இந்த பன்னிரண்டு திருமுறைகளை அவர்கள் இலக்கியம் என்று சொன்னார்கள், பதினான்கு சாஸ்திரங்களை இலக்கணம் என்று சொன்னார்கள். இலக்கியம் இலக்கணம், இதில் பன்னிரண்டு திருமுறைகளில் உங்களுடைய அறிவுக்கு மாத்திரம் ஒன்றிலிருந்து மூன்று திருமுறைகள் முதல் மூன்று திருமுறைகளையும் திருஞான சம்பந்தனின் தேவாரமாகவும், நாலிலிருந்து ஆறு அதாவது அடுத்த மூன்று முறைகளையும் திருநாவுக்கரசரின் தேவாரங்களாகவும், ஏழாவது திருமுறையை சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவாரமாகவும், எட்டாவது திருமுறையை மணிவாசகரின் திருவாசமாகவும், ஒன்பதாவது திருமுறையை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்ற பாடல்களை நிறைத்தும், பத்தாவது திருமுறையை திருமந்திரத்துடனும், பதினோராவது திருமுறையில் பன்னிரண்டு ஆசிரியர்கள் பாடிய பாடல்களுடனும், பன்னிரெண்டாவது திருமுறையை பெரிய புராணம் சேக்கிழார் சுவாமிகளால் செய்யப்பட்ட பெரிய புராணத்தையும் வைத்து இந்த திருமுறைகள் வகுக்கப்பட்டது சைவ சித்தாந்தத்தில். நாங்கள் இப்போது கூடுதலாக பார்க்க போகிறது எங்களுடைய கிரியா யோகத்திற்கு எங்களுடைய கிரியா யோகத்திற்கு தேவையான சைவ சித்தாந்த கோட்பாடாகிய சாஸ்திரங்கள், பதினான்கு சாஸ்திரங்கள். இந்த பதினான்கு சாஸ்திரங்கள் அடிப்படை பொருளை விளக்குவன ஆக அமைந்துள்ளது. அந்த அடிப்படை பொருளிலிருந்து தான் எங்களுடைய கிரியா யோகாவும் அமைந்துள்ளது. அந்த அடிப்படை பொருள்கள் அனாதியானது. அந்த பொருள்கள் என்னவென்றால், எல்லோரும் முதலே அறிந்த பதி, பசு, பாசம், இந்த மூன்றும் அனாதியானது. இந்த மூன்றும் உண்மையானது. இதில் பதி என்பது கடவுளாகவும், பசு என்பது ஆன்மாவாகவும், பாசம் என்பது மலங்கள் என்று சொல்லப்படும் ஆணவம் கண்மம் மாயையாகவும் வகுத்திருக்கிறார்கள். இந்த உலகியலில் நீங்கள் பார்க்கும் பொய் என்ற விஷயம் எல்லாம் ஒரு அழியும் பொருளை குறிப்பது, உண்மை என்ற விஷயம் அழியாத பொருட்களை குறிப்பது. ஆகவே இந்த மூன்று அனாதியான அடிப்படை பொருளான தத்துவமான பதி, பசு, பாசம் உண்மையானது. இந்த மூன்றுக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம் என்னவென்றால், பதியும் பசுவும் அறிவுடையது, பாசம் அறிவற்றது. ஆகவே இந்த ஒழுங்குமுறையை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், பதி அதுக்கு அடுத்தது பசு அதுக்கு அடுத்தது பாசம் என்ற முறையில் அமைந்திருக்கின்றது. இந்த மூன்றையும் பார்க்கும்போது பசு என்று சொல்லப்படும் எங்களுடைய ஆன்மா பதிக்கும் பாசத்திற்கும் இடையில் இருக்கின்றது. அப்போது இந்த பதி பசு என்ற ஆன்மா பதி பக்கமும் போகலாம், பாசம் பக்கமும் போகலாம், ஏனென்றால் நடுவில் அமைந்திருப்பதால். ஆனால் கூடுதலாக இந்த பசு என்னும் ஆன்மா எப்பவும் பாசப்பக்கத்திலேயே கட்டுண்டிருக்கின்றது. அதற்குரிய காரணம் உலகியல். ஆனால் இந்த பதி பசு என்ற ஆன்மா பதி என்ற இறைவனின் எல்லா விஷயங்களையும் கொண்டிருக்கின்றது, ஆனால் சிறிய அளவில் கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம். அதாவது பதி என்ற இறைவனுக்கு பேரறிவு என்றால், பசு என்ற ஆன்மாவுக்கு சிற்றறிவு. பதி என்ற இறைவன் உலகை ஆள்கின்றான் என்றால், பசு என்ற ஆன்மா ஆன்மாவை ஆள்கின்றது, உடலை ஆள்கின்றது. பதி என்ற இறைவன் அண்டம் என்றால், பசு என்ற ஆன்மா பிண்டம். இப்படி பல விடயங்களில் பதியை போலவே பசு இருக்கின்றது, ஆனால் சிறிய அளவில் கொள்கைகளையும் செய்கைகளையும் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த பாசம் என்று சொல்லப்படும் மூன்று மலங்களை உடைய பாசம், அதில் உண்மை மலமான ஆணவ மலம் இந்த பசு என்ற ஆன்மாவை கட்டுக்குள் வைத்திருக்கின்றது. இதை சைவ சித்தாந்தத்தில் எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால், இந்த கட்டுன்ற பசு ஆன்மாவிடம், சாரி, ஆணவ மலத்திடம் கட்டுண்ட பசு எக்காலத்தில் கட்டுண்டது என்பதை மறைவாகவே வைக்கப்பட்டிருக்கின்றது அனாதி என்றே சொல்லுவார்கள். ஏனென்றால் எல்லாம் உண்மை. அப்ப இந்த மூன்று விடயத்தை மறுத்து பார்க்கும்போது பசுவும் பாசமும் இறைவனிடம் வர முற்பட்டாலும் பசு மாத்திரம்தான் பதியை நோக்கி வரலாமே தவிர பாசம் எப்போதும் வர முடியாது. ஏனென்றால் பாசம் வர வேண்டுமென்றால் இறைவனிடம் பதியுடன் சேர்ந்துதான் வரலாமே தவிர தனியே வர முடியாது. ஏனென்றால் பசுதான் நடுவில் இருக்கின்றது. ஆகவே அது எப்போதும் நடைபெறும் காரியம் அல்ல. ஏனென்றால் இறை என்பது ஒரு உயர்ந்த நிலை. ஆனால் மறுபக்கம் பார்ப்போமாக இருந்தால் இறைவனாகிய பதி பசுவிடமோ பாசமிடமோ வர வேண்டுமென்றால் அதுவும் முடியாத காரியம். அதற்குரிய காரணம் என்னவென்றால் இறைவன் அந்த நிலைக்கு வரமாட்டார். அதை என்ன மாதிரி விளங்கப்படுத்தலாம் என்றால் நாங்கள் கிரியா யோகத்திலும் விளங்கப்படுத்தி இருக்கின்றோம். இறை நிலையாகிய பதி ஒரு சூரியனை போன்றதென்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த சூரியன் பசு பாசத்தை நோக்கி வருமாக இருந்தால் அவர்கள் தாக்கு பிடிக்க மாட்டார்கள், எரிந்து விடுவார்கள். ஆகவே ரெண்டு பக்கமுமே சேர முடியாது. அதாவது பாசம் இறையுடன் சேர முடியாது, அதே நேரம் இறை பாசத்துடன் இருக்கும் பதியை நோக்கி வரவும் முடியாது. அப்போது இறை எப்போது பசுவிடம் வருமென்றால் பசு அந்த ஆணவ மலத்தை முற்றாக நீக்கிய பின் இறைவன் பசுவை தன் பக்கம் எடுத்துக்கொள்வார். ஆகவே இந்த கோட்பாட்டின்படி நாங்கள் அடுத்த விஷயம் பார்க்க வேண்டியது பசு என்று சொல்லப்படும் ஆன்மா எப்போதும் தனித்து இயங்கக்கூடிய தன்மை அற்றது. ஏனென்றால் சொல்லிவிட்டேன், பதி என்பது பேரறிவு, பேருண்மை, பெரும் தொழில் நடத்தும் இறை. பசு என்பது சிறு தொழில் நடத்துவது, சிற்றறிவு, சிற்றுண்மை. ஆகவே பதியால் ஒரு நாளும் தனியே இயங்க முடியாது, பசுவால் தனியே இயங்க முடியாது. ஆகவே இறையின் உதவியுடன் தான் அதனால் இயங்க முடியும். அதற்காகத்தான் பதி என்று சொல்லும் இறைவன் இந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட கோட்பாட்டின்படி இந்த ஆணவ மலத்தில் கட்டப்பட்டிருக்கும் பசுவாகி ஆன்மாவை மீட்பதற்காக தன்னை தன்னுடைய இரண்டு நிலைகளான கடவுளின் இரண்டு நிலைகளான மேலான நிலை அனாதியானது ஒருதராலும் நினைத்து கூடி பார்க்க முடியாத அனாதியான ஒரு நிலையில் சொரூப நிலையில் இறை இருக்கின்றார். அந்த நிலையை விட்டு இறங்கி ஆன்மாவுக்கு அதாவது பசுவுக்கு உதவி செய்வதற்காக கட்டுண்ட நிலையிலிருந்து விடுபடுவதற்காக தடத்த நிலை என்று ஒரு நிலையை வைத்து கடவுளின் நிலையை அந்த நிலைக்கு இறங்கி வருகின்றார். அந்த நிலைக்கு வந்து அந்த நிலையில் இருந்து கொண்டு இந்த ஆன்மாவை எப்படி இந்த ஆன்மாவுக்கு உதவி செய்து இந்த ஆணவ மலத்திலிருந்து வெளியால் எடுக்கலாம் என்பதைக்கு வேண்டிய விடயங்களை செய்ய தொடங்குகின்றார். இது தான் இந்த தத்துவத்தில் துவக்கம். இப்போது நாங்கள் இந்த பகுதிக்கு போகும் முதல் இந்த மூன்று விடயங்களான பதி, பசு, பாசம் என்பவற்றை பற்றி சில விடயங்களை ஆராய்வோம். முதலாவதாக கடவுள் என்பது ஒன்று, ஆன்மா என்பது பல, அது முதல் விளக்கம். மற்றது பதி, பசு, பாசம் என்ற இந்த மூன்றுக்கும் சில இயல்புகள் இருக்கு. அந்த இயல்புகளை கொஞ்சம் பார்ப்போம். அதாவது பதியினுடைய இயல்பு முதல் பார்ப்போம். கடவுளினுடைய இயல்பு, சைவ சித்தாந்தத்தில் கடவுளினுடைய இயல்பாக எண் குணங்கள் என்று சொல்லப்படுகின்றது. எட்டு குணங்களை உடையவன் கடவுள் பதி. அந்த எட்டு குணங்கள் ஆவன: கடவுள் சுதந்திரமாக முடிவெடுக்கும் தன்மையுடையவர், தூய உடம்பினால் ஆனவர், இயற்கை உணர்வினன், முற்றும் உணர்வினன், இயல்பாக பாசத்தில் இல்லாதவன், முடிவிலா ஆற்றல் உள்ளவன், பேர் அருள் உடையவன், இன்பமே வடிவானவன். இது பதியாகிய இறைவனின் சிறப்பியல்பாக சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலை ஆக இறைக்கு மாத்திரம்தான் உண்டு. ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் சிறப்பியல்பும் இருக்கின்றது, பொது இயல்பும் இருக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் வரையறுத்திருக்கின்றது. ஆகவே இந்த பதியின் பொது இயல்பாக கொடுக்கப்பட்டிருப்பது இறைவனின் ஐந்து தொழில்களை, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இறைவன் அந்த ஐந்து தொழில்களையும் செய்பவன். இப்போது நாங்கள் இந்த ஐந்து தொழில்களை, அதாவது இறைவனின் பொது இயல்பு, அந்த பொது இயல்பால் தான் இறைவன் ஆன்மாவுக்கு உதவி செய்ய முடியும். அப்போ இந்த பொது இயல்பைத்தான் அவன் பாவிக்கின்றான் ஆன்மாக்கு உதவி செய்வதற்கு. அப்போது இறைவன் இந்த பொது இயல்பில் இருக்கும் ஐந்து தொழில்களை செய்ய வழிகிடுகின்றான். அந்த ஐந்து தொழில்களை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அது எல்லோருக்கும் எங்களுடைய யோகத்துக்கு தேவையான ஒரு விடயம். ஏனென்றால் இந்த ஐந்து தொழில்கள்தான் இந்த உலகத்தை நடத்துகின்றன. அது யோகத்திற்கு ஒரு பெரிய விஷயமாக தெரிய வேண்டிய ஒரு ஒன்று. யோக சாதனையில் படைத்தல் தொழிலை பார்ப்போமாக இருந்தால், இந்த படைத்தலை நாங்கள் உலகியல் நிலையிலிருந்து அந்த நாட்களில் நாங்கள் படிக்கும்போது பார்க்கும்போது எங்களுக்கு தெரிந்த விடயம், சாதாரண மனிதர்களுக்கு படைத்தல் என்றால் இறைவன் எங்களோட உயிரை படைத்திருக்கின்றார், அவ்வளவுதான். ஆனால் அது உண்மையல்ல. படைத்தல் என்று சொல்லுவது சைவ சித்தாந்த கொள்கைப்படி தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படும். கடவுள் உடலை படைத்தார், உடலுக்குள் கருவிகளை பூட்டினார், அகக்கருவி, வெளிக்கருவி. அதைத் தொடர்ந்து உலகத்தை படைத்தார், உலகில் இந்த உடலினுள் உயிர் சென்று வாழ்வதற்காக நுகர்ச்சி பொருட்களை படைத்தார். இந்த படைத்தல்தான் உண்மையான படைத்தல் சைவ சித்தாந்தத்தின்படி. ஆகவே இந்த தனு கரண புவன போகங்களை படைத்தது அவருடைய பெரிய விடயமான ஆன்மாவை ஆணவத்திடமிருந்து மீட்டுவதற்கு தேவையான விஷயத்தை இதிலிருந்து தான் தொடங்குகின்றார், படைத்தலில் இருந்து. அதுக்கடுத்ததாக காத்தல் தொழில் செய்ய வேண்டும். படைத்தலுக்கு பிரம்மனை வைக்கின்றார். காத்தல் தொழில் பிரம்மன் என்ற உருவில் வருகின்றார், அதான் சரியான வசனம். காத்தல் தொழிலுக்கு மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு மூலமாக காத்தல் என்பது என்னவென்றால், இந்த தனு கரண புவன போகங்களை உயிருக்காக படைத்து அந்த உயிர் அந்த உடலை எடுத்து அந்த உடலில் இருக்கும் உயிரை தான் காத்தல் என்ற தொழிலில் காத்து கொண்டிருக்கின்றார். அதாவது எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவர் காவலாக இருக்கின்றார். இனி அழித்தலுக்கு வந்தோமென்றால், அவர் படைத்த உடலை அவர் அழிக்கின்றார், அதான் அழித்தல் தொழில். சில நேரம் கேட்கலாம், கடவுளே படைத்துவிட்டு ஏன் கடவுள் அதை அழிக்கின்றார் என்று, அதை அழித்தே ஆக வேண்டும், அதான் நியதி. அவர் எந்த நேரத்தில் அந்த உடலை அழிப்பார் என்பது அவருக்கு மாத்திரம்தான் சூட்சுமமாக வைத்திருக்கின்றார், எங்களுடைய உடல் எல்லாவற்றையும். ஆனால் அதை அழித்துவிட்டு திரும்பவும் இந்த தொழிலின்படி அந்த உயிருக்கோ ஆன்மாக்கோ இன்னொரு உடலையும் திரும்ப இதே தொழிற்படி கொடுக்கின்றார் அடுத்த பிறப்பில். இனி மறைத்தலுக்கு வந்தோமென்றால், இந்த உலகத்தில் இந்த படைத்தல் தொழில், அவர் படைத்த தனு கரண புவன போகங்களில் இந்த உயிர் அந்த உடலுக்குள் சென்று வாழ்க்கை நடத்தி அந்த வாழ்க்கையில் தன்னுடைய வினைகளையும் தன்னுடைய மாயைகளையும் இல்லாமல் பண்ணுவதற்கு இறைவன் அந்த நேரத்தை அந்த உயிருக்கு கொடுத்து த தன்னை மறைத்து வைத்திருக்கின்றார். அதான் மறைத்தல் தொழில். மறைத்தலில் ரெண்டு தொழில் புரிகின்றார். ஒன்று, இந்த உயிராகிய பசு தன்னுடைய வினைகளையும் தன்னுடைய மாய நிலைகளிலேயும் இருந்து வெளியால் வந்து தன்னட்டை தன்னிடம் வர பக்குவமாகும் வரைக்கும் அவர் தன்னை மறைத்து வைத்து கொண்டு உயிர் விரும்பியதுகளை செய்ய விட்டு கொண்டே இருக்கின்றார். ஏனென்றால் அது பக்குவப்பட வேண்டும். பக்குவப்படாத ஒன்றும் இறையை அடைய முடியாது. அதன் பிறகு என்ன செய்கின்றார் என்றால், அந்த உயிர் பக்குவப்பட்ட பின் தன்னுடைய மறைத்தலிலிருந்து தன்னை காட்டிக்கொண்டு அந்த உயிருக்கு உலகத்தை மறைக்கின்றார். அதாவது அந்த உயிர் பக்குவப்பட்ட பின் இனி அதற்கு உலகத்தை காட்டி திரும்பவும் உலகத்திற்குள் அதை சிக்க விடாது, தன்னை காட்டி அந்த உயிரை தன்னை பற்றும்படி தன்னுடைய திருவடி அடையும்படி காட்டி உலகத்தை மறைக்கின்றார். இதுதான் மறைத்தல் தொழில். கடைசியாக இருக்கும் தொழில் அருளல். அருளல் என்பது அந்த ஆன்மா அந்த நிலைக்கு பக்குவப்பட்டு இறை தன்னுடைய மறைத்தலிலிருந்து வந்து உலகத்தை மறைத்து தன்னை காட்டும் போது தன்னுடைய திருவடியில் அந்த ஆன்மா சரணடைப்பது அடைவதற்கு அவர் அருள் புரிகின்றார். அப்போது இந்த ஐந்தொழில்கள்தான் இறைவன் பொது இயல்பாக பசுவாகிய ஆன்மாவுக்கு கொடுக்கின்றான். அப்போது நாங்கள் இதை பார்க்கும்போது அடுத்ததாக இருப்பது பசு ஆன்மா. ஆன்மாவுக்கும் சிறப்பியல்பும் இருக்கின்றது, பொது இயல்பும் இருக்கின்றது. ஏனென்றால் பசு நடுவில் இருக்கின்றது. எல்லா இந்த மூன்று உண்மை பொருள்களுக்கும் சிறப்பியல்பும் இருக்கின்றது, பொது இயல்பும் இருக்கின்றது. சிறப்பியல்பு என்று சொல்வதற்கு இன்னொரு கருத்தையும் சொல்லுகின்றேன். சிறப்பியல்பு என்றால் அந்த அதுக்குரியது மாத்திரம்தான். பொது இயல்பு தான் மற்ற நிலைகளுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலைகள். அப்போ பசுவை எடுப்பீர்களாக இருந்த ஆன்மாவை அதற்குரிய சிறப்பியல்பு இறைவனுடன் இருத்தல். அதில் ஒரு விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் பசு என்பது இறைவனிலிருந்து வந்தது உயிர். ஆகவே அதனுடைய சிறப்பியல்பு எப்போதும் இறைவனுடைய ஒரு சிறிய பாகமாக இருப்பதுதான் அதன் சிறப்பியல்பு. அதில் மாற்றமில்லை. ஆனால் பொது இயல்பில் என்ன மாதிரி இருக்கின்றதென்றால், அது இறைவனிடம் போகாமல் ஆன்மா ஆகிய மலத்துடன் கட்டப்பட்டிருக்கின்றது. அப்போ பசுவாகிய ஆன்மாவின் பொது இயல்பு பாசத்துடன் இணைந்திருத்தல் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதே போல நாங்கள் இப்போது பாசத்திற்கு வருவோமாக இருந்தால், பாசத்திற்கும் அதே போல் சிறப்பியல்பும் இருக்கின்றது, பொது இயல்பும் இருக்கின்றது. அதாவது மலங்கள், மலங்களுக்கான சிறப்பியல்பு, அது மலங்களால் தான் முடியும். அந்த உயிரை இறைவனிடமிருந்து மறைப்பது, அதாவது பசுவை இறையை நோக்கி போக விடாது தடுத்து கொண்டிருப்பது தான் அந்த பாசமாகிய மலத்தின் சிறப்பியல்பு. அது அதனால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அதனுடைய பொது இயல்பை பார்ப்போம். அதனுடைய பொது இயல்பு என்னென்றால், அது அதை செய்து கொண்டிருக்கும் போது ஆத்மாவை, அதாவது பசுவை மாயைக்குள் மயக்கி வைத்திருப்பது தான் பாசத்தின் பொது இயல்பு. அப்போ ரெண்டு விடயத்தை செய்கின்றது. ஒன்று, இந்த பாசம் என்ற மலம் எங்களுடைய உயிர் என்ற பசுவை இருட்டில் வைத்திருக்கின்றது ஆணவ மலத்தில் முழுமையாக. அது மாத்திரமல்ல, அதிலிருந்து கொஞ்சம் விடுபட்டாலும் அதை மீண்டும் மாயைக்குள் மயக்கி வைத்திருக்கின்றது. அப்போ இந்த அதுதான் இந்த பாசத்தின் பொது இயல்பு. அப்போ சைவ சித்தாந்தத்தை நாங்கள் சிறியளவில் இப்படி இந்த நிலையில் யோகத்துக்கு தேவையான முறையில் உள்நோக்குவதற்கு இந்த அடிப்படை கருத்துக்கள் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். இப்போது என்னால் முடிந்த அளவு, சிற்றறிவு கெட்டிய அளவு உங்களுக்கு இந்த அடிப்படை கருத்தை இலகுவான முறையில் சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் மீண்டும் மீண்டும் இதை கேட்கும்போது அதை புரிந்து கொள்வீர்கள். இப்போது நாங்கள் இவற்றை பார்த்து விட்டோம். இனி மீண்டும் இந்த நிலையிலிருந்து நாங்கள் பழைய நிலைக்கு உங்களை கொண்டு போகின்றேன். அதாவது இறைவன் சொரூப நிலை தடத்த நிலையில் இருக்கின்றான். சொரூப நிலை என்றது எட்டாத நிலை. அதை நாங்கள் நினைத்தே பார்க்க தேவையில்லை, நினைக்க முடியாத நிலை. தடத்த நிலைக்கு வந்துவிட்டால் இந்த ஆன்மாவை ஆணவத்திலிருந்து எடுப்பதற்கு தன்னுடைய முழு முயற்சியையும் செய்கின்றான். அந்த நிலைக்கு வரும்போது அவனால் இதை செய்ய முடிவதில்லை. அதுதான் உலக இயக்கம். அதை பற்றி சிறிது பார்ப்போம். அதை நாங்கள் சிவ தத்துவம் என்று சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது ஐந்து தத்துவங்களை கொண்டது. இந்த ஐந்து தத்துவங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த ஐந்து தத்துவம் சிவனிலிருந்து தொடங்குகின்றது. அதாவது நாதம், நாதமாகிய சிவனிலிருந்து இந்த தத்துவம் தொடங்கி, சிவனை நீங்கள் சிவனுடைய தொழில்களை பார்த்தீர்கள் என்றாலும் சிவன் என்பது சிவனே என்று இருக்கும் ஒரு இறை. அவர் இந்த தொழில்களை எல்லாம் சக்தியை வைத்துத்தான் நடத்துகின்றார் இந்த உலகத்தில். அது எல்லோருக்கும் ஓரளவு தெரிந்த விடயம். ஆகவே இந்த சிவ தத்துவத்தில் கூட அவர் அந்த முறையைத்தான் பயன்படுத்துகின்றார். தன்னுடைய நிலையிலிருந்து, சிவன் நிலையிலிருந்து இரண்டாவது தத்துவமாகிய சக்தி நிலைக்கு தன்னை கொண்டு வருகின்றார். அந்த சக்தி நிலையை விந்து நிலை என்று சொல்லுகின்றோம். நாதம் விந்து. நாதம் என்பது சிவன், விந்து என்பது சக்தி. இந்த சக்தி நிலைக்கு தன்னை கொண்டு வந்தவுடன் இந்த சக்தியின் நிலைகள் மூன்று நிலைகள் என்று சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகின்றது. ஒன்று செயல், மற்றது அறிவு, மற்றது விருப்பு வெறுப்பு. இதை நாங்கள் கிரியாசக்தி, ஞானாசக்தி, இச்சாசக்தி என்று சொல்லுகின்றோம். சக்தியின் நிலைகளை இந்த நிலைக்கு இறைவன் இறங்கி, அதுக்கடுத்ததாக ஒரு நிலை இருக்கின்றது. அந்த நிலையில் இறைவன் தன்னை கொண்டு போகின்றான். அந்த நிலை சதாசிவ நிலை. சதாசிவ நிலைக்கு தன்னை இறைவன் கொண்டு போகின்றான். சைவ சித்தாந்தத்தின்படி அது மூன்றாவது தத்துவம். அந்த நிலையிலிருந்து நான்காவது தத்துவமாகிய ஈஸ்வர நிலை என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து, அதிலிருந்து கடைசி தத்துவம் அஞ்சாவது தத்துவமாகிய சுத்த வித்தைக்கு இறங்குகின்றான் என்று சைவ சித்தாந்தம் வரையறுத்திருக்கின்றது. இதில் இப்போது எங்களுக்கு தேவையான நிலை ஐந்தாவது நிலையாகிய சுத்த வித்தை. இறைவன் இறங்கி வந்துவிட்டான் ஆன்மாவுக்கு உதவி செய்வதற்கு சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி. இந்த சுத்த வித்தையில்தான் இறைவன் நாங்கள் முதலில் பார்த்த ஐந்தொழில்களை உருவாக்குகின்றான். இந்த ஐந்தொழில்களில்தான் இறைவன் இந்த ஐந்தொழில்களுக்கு ஐந்து உருவங்கள், அதாவது ஐந்து கடவுள் நிலைகளாக உருவாக்கின்றான். படைத்தலுக்கு பிரம்மனும், காத்தலுக்கு விஷ்ணுவும், அழித்தலுக்கு உருத்ரனும், மறைத்தலுக்கு மகேஸ்வரனும், அருளருக்கு சதாசிவனுமாக ஐந்து நிலைகளை இறைவன் எடுக்கின்றான். இந்த ஐந்து நிலைகளிலும் வந்திருந்து கொண்டுதான் இப்போது இறைவன் இந்த ஆன்மாவை என்ன மாதிரி இந்த ஆணவத்திடமிருந்து பிரிக்கலாம் என்பதை நிர்வகிக்கின்றான். இந்த நிலையில் இந்த ஆன்மாவை ஆணவத்திடமிருந்து பிரிக்க வேண்டுமென்றால், இந்த ஆன்மா தெரிந்தோ தெரியாமலோ ஆணவத்திடம் பற்றை வைத்து ஆணவத்திடம் முழுமையாக கட்டுண்டு இருட்டு நிலையில் இருக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகின்றது. அப்போ எங்கு பார்த்தாலும் இருள். நீங்களே யோசித்து பாருங்கள், நீங்கள் இருளில் இருந்தால் எங்கே போவோம் என்று திக்கு தெரியாமல் அப்படியே நிற்பீர்களே தவிர உங்களால் போக முடியாது. ஏனென்றால் அதைத்தான் இந்த மலத்தில் கட்டுண்ட நிலை என்று சொல்கின்றார்கள். இருட்டுக்குள் நீங்கள் முழு இருட்டுக்குள் போய்விட்டால் உங்களுக்கு எங்கே என்ன இருக்கின்றது என்று தெரியாது. ஒரு இடமும் உங்களால் போக முடியாது. எந்த பக்கம் திரும்பி போனாலும் இருட்டுத்தான். அப்படி கட்டுண்டு இந்த ஆன்மா இருக்கும்போது ஆணவ மலத்திடம் இறைவன் இந்த ஆன்மாவை அந்த கட்டிலிருந்து எடுப்பதற்காகத்தான் இந்த 36 தத்துவங்களை உருவாக்குகின்றான். அந்த 36 தத்துவங்களில் 5 தத்துவங்களை தனக்கு பாவித்து விட்டான். அதை நாங்கள் சிவ தத்துவம் என்று சொல்லுகின்றோம். அதுக்கு அடுத்ததாக வித்யா தத்துவம் என்று ஏழு தத்துவங்களை கண்ம மலத்துக்காக பாவிக்கின்றான். அதற்கு பிறகு 24 தத்துவங்களை ஆன்மாவிற்காக பாவிக்கின்றான். இப்போது நாங்கள் சிவ தத்துவத்தை பார்த்துவிட்டோம். அந்த ஐந்து நிலைகளில் இறங்கி வந்து ஐந்தொழில்களுக்கு இறைவன் தயாராகிவிட்டான். இப்போது இந்த கட்டுண்ட ஆன்மாவை வழியால் எடுக்க வேண்டுமென்றால் முதல் அந்த இருட்டிலிருந்து அவன் அந்த ஆன்மாவை வழியால் கொண்டு வர வேண்டும். அதற்குத்தான் மாயா மலத்தை பயன்படுத்துகின்றான். மாயா மலத்தை பயன்படுத்தி அந்த இருட்டிலிருந்து அந்த ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வர முயற்சிக்கின்றான். அந்த கோட்பாடுகள் தான் 24 கோட்பாடுகள், ஆன்ம கோட்பாடுகளாக நாங்கள் இன்னொரு வகுப்பில் அடுத்த வகுப்பில் பார்க்கப் போகின்றோம். அதை பயன்படுத்தி அவன் அந்த இருளிலிருந்து ஆன்மாவை கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்றான். அந்த குறிப்பை ஒரு உதாரணம் மூலமாக சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது கும் இருட்டில் இருக்கும் ஒருவனுக்கு ஒரு வெளிச்சத்தை வெளிச்சம் அவனை நாடி வருகிறது அல்லது வெளிச்ச உதவி கிடைக்குது என்று வைப்போம். அந்த வெளிச்சம் கிடைத்தவுடன் தான் இருட்டிலிருந்து வெளியே வந்துவிட்டேன் என்று அவனால் சொல்ல முடியாது என்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்கின்றார்கள். அதாவது இருட்டில் இருக்கும் ஒருவனுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் போது அவன் இருட்டில் நிற்கும் போது அவனுக்கு அருகிலோ கிட்டவோ ஒரு கயிறு இருக்கும் என்பதை வைத்திருப்போம். கயிற்று துண்டொன்று நிலத்தில் இருக்கின்றது. அது வரைக்கும் அவன் இருட்டில் இருப்பதால் ஒன்றும் அவனுக்கு தெரியாது. தான் இருட்டில் இருப்பதென்பது தெரிகின்றது. ஆனால் அந்த கயிற்று துண்டை அந்த கொஞ்ச வெளிச்சம் வரும்போது அந்த கயிறை அவன் பார்க்கும்போது அது பாம்பாக அவனுக்கு கற்பனையில் தெரிகின்றது. அப்போது அந்த வெளிச்சம் கிடைக்கக்கூடி பிரயோசனம் இல்லை அந்த ஆன்மாவுக்கு. ஏனென்றால் அந்த கயிறாக இருந்தது பாம்பாக தெரியும் போது திரும்பவும் பயந்த நிலைக்கு போகின்றான். ஆகவே வெளிச்சம் மாத்திரம் காணாது. இந்த ஆன்மாவை வெளியால் கொண்டு வருவதற்கு மலங்களிலிருந்து வெளிச்சம் மாத்திரம் காணாது. ஆகவே மாயா தத்துவம் மாத்திரம் காணாது. அதற்கு மேலாக ஒன்று வேண்டும். அது என்னவென்றால் இந்த ஆன்மா கட்டுண்டிருந்ததால் அது செயல்பாடற்ற நிலையில் இருக்கின்றது. ஆகவே இந்த ஆன்மாவை செயல்திறனுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த செயல்திறனுக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் இந்த ஆன்மா அந்த கட்டுண்டு வினைகளுடன் இருக்கின்றது. அதை செயலுக்கு கொண்டு வருவதென்றால் ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அசைக்க வேண்டும் அந்த கட்டிலிருந்து. அதற்காக அவன் இறைவன் வினை தத்துவம் என்று சொல்லி வித்யா தத்துவத்தை கொண்டு வருகின்றார். அதாவது ஆன்மாவை செயல்முறையில் செய்ய பண்ணுவதற்கு, செயல்முறையை செய்ய பண்ணுவதற்காக வித்யா தத்துவத்தை கொண்டு வருகின்றார். அதான் நாங்கள் முதற் சொன்ன சக்தியின் இயக்கம், இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி. அதாவது செயல்பட வேண்டும். சக்தியின் செயல் நிலையை அதற்குள் இறைவன் கொண்டு வரப் போகின்றார் கண்ம மலத்தின் மூலம். ஆகவே இந்த ரெண்டு மலங்களையும் பயன்படுத்தி, கண்ம மலத்தையும் மாயா மலத்தையும் பயன்படுத்தி, இந்த ஆணவத்திலிருந்து எங்களுடைய உயிர்களை இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கின்றார். அந்த விடுவிப்பு நடந்து முடிந்து ஆணவ மலத்திலிருந்து ஆன்மா முழுவதுமாக வெளியேறும் போதுதான் இறை அந்த மறைத்தல் தொழில் சொன்ன மாதிரி இந்த உலகத்தை மறைத்து தன்னை அந்த உயிருக்கு காட்டி தன் பக்கம் திருவடியை சேருவதற்கு அந்த ஆன்மாவை எடுத்து கொள்ளுகின்றார். இதுதான் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை துவக்கம். ஆகவே இந்த சைவ சித்தாந்தத்தின் இந்த அடிப்படை துவக்கத்தை இன்று உங்களுக்கு விளக்கமாக தந்திருக்கின்றேன். இதற்கு அடுத்த நிலை நாங்கள் கண்ம மலத்தை பற்றி இன்னொரு வகுப்பில் விரிவாக பார்க்கப் போகின்றோம். அதேபோல் இன்னொரு அடுத்த வகுப்பில் மாயா மலத்தை பற்றி பார்க்கப் போகின்றோம். இன்னொரு கடைசியாக இன்னொரு வகுப்பில் ஆணவ மலத்தை பற்றி பார்க்கப் போகின்றோம். அந்த ஆணவ மலத்து கட்டிலிருந்து முழுமையாக வெளிப்பட்ட பின்னர் இந்த உயிர் எப்படி இறையடியே சேருகின்றது என்பதை கடைசியாக சொல்லி இந்த சைவ சித்தாந்தத்தின் சிறு அறிவுக்குரிய விளக்கத்தை உங்களுக்கு நான் தர முன்வந்திருக்கின்றேன். அதன் முதற் பகுதி இத்துடன் முடிவடைகின்றேன். அடுத்த பகுதியை அடுத்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் தொடருவோம். புதன்கிழமை வகுப்பில் எங்களுடைய மற்றைய சத்சங்கத்தை பார்ப்போம். ஆகவே எல்லோரும் அடுத்த கிழமை கூட சனி ஞாயிறு வகுப்புகளில் வந்து இந்த சத்சங்கத்தின் தொடரை கேளுங்கள். இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கும் என்றால் கூட அடுத்த வகுப்பில் வந்து வினாவிடை பகுதியில் நீங்கள் எந்த கேள்விகளையும் கேட்கலாம். அதே போல் இன்றைய வினாவிடை பகுதிகளிலும் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். ஏதாவது இருந்தால் இன்றைய சத்சங்கத்தில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த சத்சங்கத்தை ஒன்றோ ரெண்டு தடவையோ உங்களுக்கு இன்னும் 5 நாட்கள் இருக்கின்றது, திருப்பி திருப்பி கேட்டு அந்த அடிப்படை கருத்துக்களை நீங்கள் உங்களுடைய சித்தத்தில் பதிவு செய்து விட்டீர்கள் என்றால் அது எந்த நாட்களுக்கும் உங்களை விட்டு அகலாது. நாங்கள் ஏன் இந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கின்றோம் என்றால் எங்களுடைய யோகம் சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்த கிரியா யோகம். இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் தான் எங்களுடைய கிரியா யோகத்தின் அடிப்படை கருத்துக்கள். அதை பாபாஜி அவர்கள் சிவயோகத்தில் இருந்து இந்த கிரியா யோகத்தை உருவாக்கி, இந்த கிரியா யோகத்தை உருவாக்கும் போது சைவ சித்தாந்தத்தையும் சைவ சித்தாந்த முறைப்படி இந்த கிரியா யோகத்தை உருவாக்கி அதை எங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு இந்த கிரியா யோகத்தில் பயணித்து இந்த சைவ சித்தாந்தத்தில் சொன்ன முறைப்படி யோக வழியாக இறைவனை அடைவதற்குரிய வழியை காட்டி தந்திருக்கின்றார். ஆகவே எங்களுக்கு கிடைத்துள்ளது ஒரு அற்புதமான அமிர்தமான கிரியா யோகம். இந்த கிரியா யோகத்தை நீங்கள் நழுவ விடாது. இன்னும் பல விடயங்களை இன்னும் 3 சத்சங்கங்களில் கேட்கப் போகின்றீர்கள். கேட்டா பிறகுதான் உங்களுக்கு தெரியும், ஐயையோ நாங்கள் இவ்வளவு நாளும் எங்களுடைய நேரத்தை வீணாக்கி விட்டோமே, இதில் கொஞ்ச நேரம் போய் பயணித்து பார்த்தால் எங்கு உண்மையான இன்பம் இருக்கின்றது, எங்கு உண்மையான வழி இருக்கின்றது, எப்படி சென்று எங்களுடைய துன்பங்களில் இருந்து விடுபடலாம், வினைகளில் இருந்து விடுபடலாம், யோகத்தில் மேலே சென்று ஆன்ம ஈடேற்றத்தை அடையலாம் என்பது உங்களுக்கு புரியும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து வினா விடைகளுக்கு பாபாஜியின் உதவியுடன் உடை காணுவதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமா.